வணக்கம் ஐயா.
வணக்கம்.
சங்ககால இலக்கியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான இலக்கியம். அடுத்து இடைப்பட்ட கால இலக்கியத்தை சொல்லலாம், இப்போ நவீன கால இலக்கியம். உங்களுக்கு இலக்கியத்தின் மீது அதிக பரிச்சயம் உண்டு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஒப்பீட்டளவுலேயோ அல்லது எந்த வகையான மாற்றங்கள்ங்கிற மாதிரியான பார்வையிலேயோ சங்ககால இலக்கியத்திற்கும் நவீன கால இலக்கியத்திற்கும் நீங்கள் பார்க்குற வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்களேன்.
தமிழின் தொன்மை என்பது உலக மொழிகளிலெல்லாம் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய மொழியின் தொன்மை. எனவே இது சங்ககாலம் என்பது தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று மூன்று நிலைகளில் சங்கம் வைத்து அரசர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட தமிழ் மொழி. சங்ககாலத்து புலவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருந்தது என்னவென்று சொன்னால், வறுமையிலும் கூட தங்கள் மொழியை காக்கின்ற உணர்வுகளோடு இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய இலக்கியங்களை ஒழுக்க நெறிகளை படைத்த ஒரு இலக்கியம். தங்கள் கற்பனை வளத்தை அதிகமாக சேர்த்து ஆளுகிற மன்னர்களையும் மன்னர்களுடைய போர்களையும் போர்க்களங்களையும் பற்றி பதிவு செய்து வைத்த இலக்கியம். இன்னொரு புறத்தில் பக்தி காலம் தொடங்கிய பொழுது பக்தி மார்க்கத்தை நோக்கி பக்தியின் மூலமாக வளர்த்த இலக்கியம். இப்படி பல்முனைகளில் இலக்கியம் வளர்ந்தது. இதில் மக்களுக்கு பயன்படக்கூடிய இலக்கியங்கள் பெரும்பான்மை இலக்கியங்கள். சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் இந்தியாவிற்கு வருகை தந்த பொழுது இந்தியாவிலிருந்து அவர் எத்தனையோ விதமான ஏடுகளை ஏற்றிக்கொண்டு படகிலே சென்றார் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. அதேபோல தமிழனுடைய தொன்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பற்றுலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்றிசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. கடல் கொண்ட லெமூரியா கண்டத்தை சொல்கிற பொழுது, இன்றைக்கு நாம் இந்த மண்ணிலே பேசி கொண்டிருக்கிற இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் கூட தரைவழி தொடர்பு இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும், கன்னியாகுமரி முனையிலிருந்து இந்தோனேஷியா வழியாக ஆஸ்திரேலியாவிற்கு தரைவழி தொடர்புகள் சில இடங்களில் கணவாய் அளவுக்கு கடலால் பிரிக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு ஏற்பட்ட ஆழிப்பேரலை சுனாமியின் தாக்கத்தால் நிலவழியாக பிரிந்து போய் வேறு வேறு நாடுகளாக இன்றைக்கு தொடங்கிவிட்டது என்று தொன்மையை சொல்கிறார்கள். இப்படி சங்க இலக்கிய காலத்தில் தமிழனுக்கென்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையில் திருக்குறள் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறது. 2150 ஆண்டுகள் சற்றொப்ப கணக்கீட்டின்படி எடுத்து வைத்து கொண்டால், அவருடைய பாடலில் குறளில் இன்றைக்கு குறும்பாடல் என்று சொல்லப்படுகின்ற ஹைக்கு கவிதையெல்லாம் நவீன இலக்கியத்தில் படைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் சொல்லுவதற்கு முன்பே 7 சொற்களை வைத்து, 7 சீரை வைத்து, 1.25 அடியில், 2 அடியாக கூட சொல்ல முடியாத 1.25 அடியில் 1330 பாடல்களை தன் மொழியை பற்றி சொல்லாமல், தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல், எந்த கடவுள் பெயரையும் குறிப்பிடாமல், தன் நாட்டை பற்றி சொல்லாமல், தன் மண்ணை பற்றி சொல்லாமல், உலகத்து மனிதர்களுக்கு 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 உலகத்திற்கு உலகத்திற்கு என்று சொன்ன மிகப்பெரிய தத்துவம் திருக்குறள் என்பது நம்முடைய தமிழனுடைய பெருமை. அதனால்தான் அதை உலக பொதுமறை என்று சொல்லுவதை இன்றைக்கு உலகம் மெல்ல மெல்ல உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படி வளர்ந்து வந்த காலத்தில் இலக்கியத்தின் போக்குகளில் கால்டுவெல் திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பிலக்கணத்தை எடுத்து வைத்து கொடுத்து, இது தமிழ் தனித்தன்மை வாய்ந்த தமிழ், இது எந்த விதமான மொழியினுடைய துணையின்றியும் தானே வாழக்கூடிய தமிழ், தானே தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தமிழ் என்று அவர் கண்டுபிடித்து சொன்ன திராவிட இனத்தின் பெருமையை எடுத்து சொன்னார். அதற்கு பிறகு இப்பொழுது ஒரு தமிழறிஞரை பார்த்து கேட்ட பொழுது, கணினி யுகத்திலும் தமிழ் நிற்குமா என்ற கேட்டியை கேட்ட பொழுது, நிச்சயம் நிற்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர்கள் வியப்போடு கேட்டார், என்ன தகுதி அடிப்படையில் இதை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது தமிழறிஞர் சொல்லுகிறார், ஆங்கிலத்திற்கு எத்தனை எழுத்து என்று கேட்டார். ஆங்கிலத்திற்கு 26 எழுத்து. தமிழுக்கு எத்தனை எழுத்து? தமிழுக்கு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிர் மெய்யெழுத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது உருவாக்கப்படுகிறது. இக் பிளஸ் அ கா, இக் பிளஸ் உ கு. எனவே உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர் மெய் எழுத்தை எழுத்து கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்போது உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்து 12, 18, 30 எழுத்துக்கள். அப்படியானால் எப்படி இடம்பெற முடியும்? 26 எழுத்து உள்ள ஆங்கிலம் தானே நல்ல மொழி, அதுதானே குறைந்த எழுத்துக்களை வைத்திருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த தமிழறிஞர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, தவறான புரிதல்கள் ஏற்பட்டுவிட்டது. ஆங்கிலத்திற்கு 26 எழுத்துக்கள், தமிழுக்கு 30 எழுத்துக்கள். நீங்கள் விசைப்பலகையை தட்டினால் 30 எழுத்துக்களையும் ஒரு தட்டின் மூலமாகவே நீங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும். ஆனால் ஆங்கிலத்தில் கேபிட்டல் லெட்டருக்கு 26 ஒரு தட்டும், அடுத்தபடியாக ஸ்மால் லெட்டர்ஸுக்கு போகிற பொழுது இன்னொரு 26 ஒரு தட்டும் தட்டித்தால்தான் பயன்படுத்த முடியும். எனவே அது 52 எழுத்துக்கள், இங்கே 30 எழுத்துக்கள் எனவே இதுதான் சிறந்த மொழி, இதுதான் விசைப்பலகையில் உட்காரும் என்று சொன்னார். இடையில் மொழிக்கலப்புகள் ஏற்பட்ட பொழுது ஆட்சி மாற்றங்களால் ஏற்பட்ட மொழிக்கலப்பு. பல்லவர்கள் ஆண்டார்கள், களப்பிரர்கள் ஆண்டார்கள். இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பால் தமிழ்நிலம் பறிக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி நாயக்கர் காலம் வந்தது. பின்பு அவர்களுடைய மொழி தெலுங்கு மொழி ஆதிக்கம் பெற்றது. இப்படியெல்லாம் பல்வேறு ஆட்சியாளர்கள் மொழிகளை தங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பயன்படுத்திய பொழுது இஸ்லாமியர் காலத்தில் வந்த சொற்கள் தமிழில் புகுந்தது, நாயக்கர் காலத்தில் வந்த சொற்கள் தமிழில் புகுந்தது. இப்படியெல்லாம் தமிழ் சிதைவுகள் ஏற்பட்ட பொழுதும் கூட இன்றைக்கு அத்தனையும் தாண்டி இந்த மொழி சிறப்புற்று விளங்கி கொண்டிருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நாம் மறந்துவிட முடியாது. அவர் பாடுகிற பொழுது ஏழைகளுடைய வறுமையை பாடுகிறார். வாழை குலைக்குது, சோலை தலைக்குது, ஏழைக்கதில் என்ன கிடைக்குது, கூளை குடிக்குது, நாளை கழிக்குது, ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது என்று சொல்லி அவர் ஏழை மக்களுடைய உணர்வுகளை பதிவு செய்கிறார். அதில் சீர்தொடை, யாப்பு, இலக்கணம், அமைதி, நன்னூல் சாத்திரம், யாப்பிளங்கள காரிகையெல்லாம் வைத்துக்கொண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடலை சீராவி பார்த்தால் அவற்றிற்கெல்லாம் அடங்காது அவருடைய எண்ண ஓட்டங்கள். ஆனால் அது நிற்கிறது. அது ஒன்றும் இலக்கண அமைதிக்கு கட்டுப்பட்ட பாடல்கள் இல்லை. ஆனாலும் கூட கருத்தாக்கத்தாலும் அந்த மொழியினுடைய போக்கினாலும் அது இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட அந்த சங்க இலக்கிய தொட்டு நவீன இலக்கியம் வரை பல்வேறு பதிவுகள் செய்யப்பட்டாலும் கூட அந்த பதிவுகளில் தமிழ் ஏற்புடையதை கருத்தால் ஏற்கும், மொழி வளத்தால் ஏற்கும், அதனுடைய சொல் வளத்தால் ஏற்கும், தேவையற்றதை புறந்தள்ளிவிட்டு தன் பயணத்தை தொடங்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரும் இலக்கிய பேச்சாளருமான சிதம்பர பாரதி அவர்கள். ஈழப் போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி அளவிற்கு அந்த ஈழப் போராட்டத்தை தோற்கடித்த கட்சி இந்தியாவில் இல்லை என்று விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். அப்படியான ஒரு காங்கிரஸ் கட்சியில் இவ்வளவு தமிழ் ஆர்வம், இன உணர்வோடு பேசுகின்ற நீங்கள் எப்படி இணைந்து செயலாற்றுகின்றீர்கள்? முரண்பாடாக உள்ளதே.
சரியான இடத்திற்கு வந்து என்னை நிறுத்தியிருக்கிறீர்கள். காங்கிரசின் வரலாற்றை எடுத்து வைத்து பார்த்தால் காங்கிரஸ் ஒன்றும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஏகோபித்து ஒரே கொடியில் நின்று ஒரே குரலில் நின்று கொண்டு விடுதலை போராட்டத்தை நடத்தவில்லை. காந்தியடிகள் ஒருபுறத்தில் அகிம்சையையும் மது ஒழிப்பையும் தீண்டாமை ஒழிப்பையும் எடுத்து வைத்து கொண்டு போராடிய பொழுது உங்களுடைய வழியெல்லாம் வெற்று பேச்சு, வெற்று கூக்குரல் எல்லாம் நடக்காது என்று சொல்லி ஆயுதத்தை திரட்டுங்கள், ஆயுதத்தை எடுங்கள், டெல்லி சலோ என்று சொல்லி இராணுவத்தை அமைத்த நேதாஜியையும் ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சி. மாற்றுக்கருத்துக்கு அங்கு இடம் இருந்தது, விவாதங்கள் இருந்தது. இந்திரா காந்திக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்தது. தொலைநோக்கு சிந்தனை இருந்த காலத்தினால் ஈழத்தமிழர்கள் போராட்டத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கம் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக அமெரிக்காவினுடைய 7வது கடற்படை தளத்தை டீகோ கார்சியா தீவில் நிறுவுகின்ற அமெரிக்காவின் முயற்சிக்கு ஆதரவளித்து வடமுனையில் சீனாவின் தாக்குதலுக்கு இந்தியாவை பணிய வைக்கிறதுக்கு தூண்டுவதைப் போல தென்கோடி முனையில் இருந்து கொண்டு இந்தியாவை பணி வைப்பதற்கு அமெரிக்க வல்லாண்மை முயற்சி எடுக்கிறது என்பதென்ற நுண்ணறிவு இந்திரா காந்திக்கு இருந்தது. எனவே வடக்கு முனையிலும் தெற்கு கடைகோடி குமரி முனையிலும் இந்தியாவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துவிடக்கூடாது, சிங்கள அரசாங்கத்தை தன் கட்டுப்பாட்டில் இந்தியாவிற்கு ஒத்துப்போகக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து போராடுகின்ற தமிழ் போராளிகளுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி தீட்சண்யத்தோடு நினைத்து பார்த்து ஒரு காலகட்டத்தில் இந்திய மண்ணில் தமிழகத்தில் ஈழத்தில் போராடிய தமிழ் விடுதலை போராளிகளுக்கு இந்திய இராணுவத்தின் ஆயுதங்களை கொடுத்து இந்திய இராணுவ அதிகாரிகளின் மூலம் பயிற்சியை கொடுத்து அவர்களை அந்த மண்ணில் போராடுகின்ற போராட்டத்திற்கு ஆதரவளித்தார். இது வரலாற்று உண்மை. அப்படி அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஆனாலும் கூட அவருடைய அணுகுமுறையிலும் அந்நிய நாட்டு வெளியுறவு கொள்கைகளில் சில மாறுபாடான முரண்பட்ட கொள்கைகளில் அவருக்கு இருந்த வெளியுறவுத்துறை ஆலோசகர்கள் சொன்னிய காரணத்தினால் அதை முற்றுமாக கொண்டு போய் தமிழீழம் மலர்வதற்கான சூழலை உருவாக்க முடியாமல் ரெண்டும் கட்டா நிலையில் தத்தளிக்கக்கூடிய வைக்க நிலையில் அவருடைய ஆலோசகர்கள் அவர்களை தவறாக வழிநடத்தினார்கள். ராஜீவ்காந்திக்கு அதை பற்றிய முற்றுமான புரிதலே இல்லை. அதை பற்றிய வரலாற்று போக்கும் அவருக்கு சரியாக சொல்லப்படவில்லை. பின்னால் வந்த அவருடைய மரணத்திற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய அரசியல் விளைவுகளில் இன்றைக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்திக்கு ஒட்டுமொத்த தமிழ் உணர்வும் இல்லை, அவர்களுக்கு சரியான செய்திகள் சொல்லப்படாவிட்டாலும் கூட தன் நெஞ்சத்தாலேயே இந்த தமிழர்கள் மீது பற்றுதல் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்வதில் எந்த தயக்கத்தையும் காட்ட விரும்பவில்லை. என் தலைக்கு மேலே பறந்து கொடுக்க கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கொடியோ, நான் சார்ந்திருக்கக்கூடிய தியாகத்தின் பெயரால் என்று ஒரு விடுதலை போராட்ட தியாகியினுடைய மகன் என்ற உணர்வுகளால் இந்த கட்சியை சார்ந்து கொண்டு அவர்கள் சொல்வதெல்லாம் வேதவாக்கு என்று ஏற்றுக்கொள்வதற்கும் எனக்கு உடன்பாடு கிடையாது.
அப்படி நீங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சி நீங்கள் விரும்பாத ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறது என்றால் நீங்கள் ஏன் அந்த கட்சியில் தொடர்கின்றீர்கள் என்ற கேள்வி பிறக்கிறது இல்லையா?
மிக ஆழ்ந்த சிந்தனைக்குரிய மிகப்பெரிய கேள்வியை வைத்து விட்டீர்கள். ஒரு 40 ஆண்டு காலம் தலைவர் காமராஜரையும் தேசியத்தையும் தேச விடுதலையையும் தேச விடுதலை போராட்டையும் பேசி 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 இரத்தத்தோடு கலந்து விட்ட அந்த தேசிய உணர்வு காரணத்தால் நான் 1973 என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை தொட்ட பொழுது போடப்பட்ட கதருடை இன்று வரை கதருடை. நான் கட்டுகிற வேட்டி இன்று வரை இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் கதர் வேட்டி. ஆக மற்ற துணிகளை கூட வாங்கி கட்டுவதற்கு மறுத்துவிட்டு என் தந்தை கற்றுக் கொடுத்த இந்த கதர் ஆடையையும் கதர் வேட்டியையும் கட்டி கொண்டு சுவிட்சர்லாந்து நாட்டிலும் பிரான்ஸ் நாட்டிலும் இத்தாலி நாட்டிலும் ஆஸ்திரேலிய நாட்டிலும் துபாய் நாடுகளிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் உலா வந்து கொண்டிருக்கிற எனக்கு என்னை அறியாமல் அந்த பிடித்திருந்த தேசிய உணர்வு என்பது என்னை ஆட்கொண்டிருந்தது. ஆட்கொண்டிருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே 1900 ஜெயவர்த்தனா காலம் தொட்டு அதை ஒட்டு வந்த சந்திரிகா காலம் குமார மற்றும் உள்ள அனைத்து காலகட்டத்திலும் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தை மதுரையினுடைய அஞ்சல் நிலையத்திலும் பல்வேறு போராட்டங்களிலும் உண்ணாவிரத போராட்டங்களிலும் நானும் என்னை போன்று தலைவர் காமராஜரை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜான் மோசஸ் போன்ற தோழர்களும் இதே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ் உணர்வுகளால் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற பழகருப்பியா போன்றவர்களும் அன்றைக்கு மதுரை முத்து என்ற மிகப்பெரிய திராவிட இயக்கத்தின் தலைவரை மையமாக வைத்து மதுரை வீதிகளில் போராடி கொண்டே இருந்தோம். அன்றைக்கும் ஸ்தாபன காங்கிரஸ், ஜனதா, ஜனதாதளம் என்று மொரார்ஜி தேசாய்க்கு ஈழத்தமிழத்தில் ஈழர்களை பற்றிய ஆதரவு நிலை இல்லாத நிலையில் மொரார்ஜி தேசாய் ஜெயவர்த்தனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்த நிலையில் கூட எங்கள் கட்சியினுடைய போக்குகளை எதிர்த்துவிட்டு நாங்களாக சுயமாக எங்களுடைய போராட்டத்தை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நடத்தி கொண்டிருந்த சுய சிந்தனை உடையவர்களாக இருந்தோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி மிக நெருடலான கட்டத்தில் வந்திருக்கிறது. நானும் என்னுடைய அரசியல் பயணத்தை மேடையிலே பேசுவதில்லை என்று தவிர்ப்ப நிலை எடுத்துவிட்டு இனி பகிரங்கமாக இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ் ஈழம் மலர்வதற்கும் காசி ஆனந்தன் பாடுவாரே, சாவது ஒரு முறைதான் புலியே தமிழா, செத்துப்போவதும் ஒரு முறைதான் புலியே தமிழா, 10 தடவை பாடை வராது செருக்களம் நோக்கி புறப்படடா என்று சொல்லி பாடுவாரே அந்த உணர்ச்சி மிக்க அவர்களோடு, சாவது ஒரு முறைதான் சுடுகாடும் ஒரு முறைதான், அந்த ஒரு முறை வரக்கூடிய சுடுகாட்டிற்கும் சாவுக்கு மத்தியில் இன உணர்வு அற்றுப்போகாமல் செருக்களம் நோக்கி புறப்படறா என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளை நான் நினைவு கூர்ந்து உள்ளபடியே தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த பாரதியினுடைய வாக்குகளுக்கு இணங்க அழுத்தமான நம்பிக்கையோடு இருக்கிறேன்.
மிக்க நன்றி ஐயா உங்களுக்கு இந்த பயணத்தின் போது இந்த SBS ஒலிப்பதிவு கூடம் வரை வந்து.
மிக்க மகிழ்ச்சி. இந்த SBS வானொலியின் மூலமாக, என்னுடைய நேர்காணலின் மூலமாக, என்னுடைய உணர்வுகளை கிளர்ந்தெழக்கூடிய 3 கேள்விகளை மையமாக வைத்து என் மொழி உணர்வு, இன உணர்வு, விடுதலை போராட்ட உணர்வுகளால் மறக்கடிக்கப்பட்ட தியாகிகளை வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய உணர்வு அனைத்தையும் தூண்டிவிடுவதற்காக தாங்கள் மேற்கொண்ட இந்த கேள்விகள் எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது. இந்த பயனுள்ள ஒரு வரலாற்று தொடர்புடைய கேள்விகளை இந்த நிலையத்தினுடைய ஒளிப்பதிவாளர், நிலையத்தினுடைய செய்திகளினுடைய நெறியாளர் என்ற முறையில் திரு ரேசல் ஆகிய நீங்கள் என்னுடைய உணர்வுகளை தூண்டி என்னையும் கூட ஒரு எல்லையில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த ஆஸ்திரேலிய பயணத்திற்கு பின்னால் இந்த எல்லையின் பாதை எதை நோக்கி போகிறது என்பது என்னுடைய சிந்தனையின் வடிவத்தின் செயலாக்கமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் இந்த மண்ணிலிருந்து நான் விடைபெற்று போகிற பொழுது ஒரு புதிய வடிவம் பெற்ற சிதம்பர பாரதியாக செல்வேன் என்று உங்களுடைய கேள்விகள் அதற்கு எனக்கு துணை புரிந்தது என்று நன்றி உணர்வோடு கூறி விடைபெறுகிறேன். இதை செய்யும் எடுத்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியினை பதிவு செய்து கொள்கிறேன்.
மிக்க நன்றி ஐயா.